கர்த்தரே சொல்வது. மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலும் எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த தொடர் வகுப்புல தேவனுடைய வார்த்தையை தியானித்து பார்க்க தேவன் நம்மை இந்த மாலை வேளையில அந்த சமூகத்துக்கு கிருபையாக அழைத்திருக்கிறார். இந்த தருணத்தினுடைய மதிப்பு உணர்ந்து இதை நாம தேவனுடைய மேலான சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்துவோம். இன்று ஒரு முக்கியமான ஒரு பாடம் நம்ம மத்தியில நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி அவருடைய சீஷராக மாற முடிவு செய்த கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலை ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம பாடத்துல தியானிக்க போகிறோம். அது என்ன தலை? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய சீஷர்களாக மாற முடிவு செய்த கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அப்படி முக்கியமான தலைப்பு என்ன என்று பார்க்கும்போது, புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டியினுடைய தலைப்பு, இந்த புது சிருஷ்டியினுடைய காரியங்கள் தான் அவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் சகோதர சகோதரிகளும். இது நாம் வாசிக்கிறோம் கலாத்தியர் 6:15. இந்த வசனத்தை நாம கவனிக்கும் போது, கிறிஸ்து இயேசுக்குள் நித்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரணம். என்ன அர்த்தம் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் அப்படின்னா யூதர்கள் தான் விருத்த சேதனம் செய்வாங்க. சோ நீங்க யூதரா என்பது முக்கியம் இல்லை. விருத்த சேதனம் இல்லாமை எதை குறிக்குதுன்னா விருத்த சேதனம் செய்யாத புறஜாதிகளை அங்க குறிக்குது. கிறிஸ்து இயேசுக்குள் என்று சொல்லும் போது நீங்க யூதனா புறஜாதியா என்பதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனா நீங்க புது சிற்பியா இல்லையா என்பதே முக்கியம். நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கும் பட்சத்துல இந்த வெளிப்புறமான அடையாளங்கள், விசேஷங்கள், முக்கியத்துவங்கள் அதெல்லாம் தேவன் பார்க்கறது இல்ல. நீங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவன், யூதனா புறஜாதியா, அந்த சபையா இந்த சபையா, படித்தவரா படிக்காதவரா, வசதி உள்ளவரா வசதி இல்லாதவரா, இந்த மாதிரி மற்ற எந்த வெளியரங்கமான விஷயம் தேவன் பார்க்கறது இல்ல. மாறாக தேவன் என்ன பார்க்கிறாருன்னா, நீங்க கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறீங்க, நீங்க புது சிருஷ்டியா இல்லையா, நீங்க புது சிருஷ்டியா இருக்கணும்ங்கிறது மாத்திரம் தான் தேவன் அங்க கவனிக்கிறவராக அங்க இருக்கிறார் சகோதர சகோதரிகள். அப்ப ஒரு கிறிஸ்தவன் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் தேவனுடைய பார்வை. இன்னைக்கு நீங்க தான் கிறிஸ்தவர்கள், நானும் கிறிஸ்தவன். இப்போ நம்ம இடத்துல நாம யோசிக்க வேண்டிய விஷயம், நாம கிறிஸ்டியன் ஓகே, நாம கிறிஸ்தவர்கள் சரி, ஆனா நாம் புது சிந்திகளா? நீங்க புது சிந்திகளா? பிரதர் நீங்க எல்லாம் புது சிந்தியா? எதுவும் சொல்ல முடியாது. இப்போ ஏன் தெரியுங்களா புது சிஷ்டினா யாரு, என்ன, எப்படிப்பட்டவங்க தெரியாது. என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, ஆனா தேவன் கிறிஸ்தவர்கள் கிட்ட கேக்குறது, நீங்க புது சிஷ்டியா சிஸ்டர், நீங்க புது சிஷ்டியா? தேவனுக்கு அதுதான் முக்கியம். மொத்தம் ரொம்ப சிம்பிள், கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அப்ப எவ்வளவு முக்கியம் இந்த டாபிக். அதனால்தான் இது இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி அவருடைய சீஷர்களா வாழும் முடிவு செய்கிற கிறிஸ்தவர்கள் நிச்சயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தலைப்பு. அது நாம் இன்னைக்கு இந்த பாடத்துல நம்ம அங்க போய் பார்க்க போறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம் இப்போ, யோவான் 3:3. இயேசு கிறிஸ்து இங்க மறுபடியும் பிறக்கிறது பத்தி அங்க பேசுறார். யார் இடத்துல இந்த வார்த்தைகளை அவர் பேசினார்னா, நிக்கோதேமு ஒரு பரிசேயன், அவர்கிட்ட இந்த வார்த்தைகளை இயேசு பேசுறார். என்னன்னா, மறுபடியும் பிறக்கணும் என்பது பத்தி தெளிவா இதை குறிச்சு மறுபடியும் வாசிக்கலாம். 5:3. பரிசேயனாக நிக்கதேமு இயேசு கிறிஸ்துவ கிட்ட பர தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், என்கிட்ட என்ன தகுதி இருக்கணும் என்ற கேள்விய கர்த்தர் கிட்ட கேட்கிறார். அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது இயேசு சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் எப்படி பிறக்கணும்னா, அது ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்க பிறக்க வேண்டும் என்று அங்க சொல்றார். சகோதர சகோதரி நிக்கதேமு, நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா மறுபடியும் பிறக்கணும். அப்படி நீங்க மறுபடியும் பிறக்கிறது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறதாக நீங்க இருக்கணும். இதுதான் அந்த இடத்துல கர்த்தர் இயேசு அங்க சொன்னார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஜலத்தினால் ஆவியினால் பிறக்கிறது. இதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். நான் கிறிஸ்தவர்கள் கிட்ட இந்த ஜலத்தினால ஆவியினால பிறப்பதை குறிச்சு பிரபலமான கருத்து இருக்கு. என்ன அர்த்தம்? ஒன்னு ஞானஸ்தானம், இன்னொன்னு பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுதல், அபிஷேகம் சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். அப்போ அபிஷேகம் பெற்றதனுடைய வெளிப்பாடுகள் எப்படி எல்லாம் இருக்கும்? சாட்சியா இருப்பாங்க. வேற நெய்வேலி கிளாஸ் ரொம்ப நல்ல கிளாஸ், கரெக்ட் பதில் சொல்றீங்க நீங்க. அதனால நான் எதிர்பார்த்தது எனக்கு வரல. ஆனா சகோதர சகோதரிகளே, ஓகே, இந்த கருத்துக்கள் இருக்கட்டும். கிறிஸ்தவர்கள் கிட்ட பெந்தெகோஸ்தே சபையா பிரிவில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா, இது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அவங்க அடையாளமா சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது அவர்கள் தான் பொதுவா ஒரு கிறிஸ்தவர்கள் பார்த்தா கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டாச்சா? ரட்சிக்கப்பட்டாச்சா? ரட்சிக்கப்பட்டோம்னா எப்படி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜலத்தினால பிறக்கணும், ஆவியினால பிறக்கணும். ஜலத்தினால பிறக்கணும் என்று சொல்லும் போது முழுக்கு ஞானஸ்தானம், ஓகே, அது எடுத்துருக்கணும். ஆவியினால பிறக்க வேண்டும்னா என்ன? ஆமா, பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெற்று அதனுடைய வெளியரங்கமான அடையாளமாக அந்நிய பாஷைகள் பேசணும், இதெல்லாம் வந்து அவர்கள் அங்க ஒரு அடையாளமாக சொல்லுவாங்க. சோ நீங்க உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவரா இருந்தீங்கன்னா இந்த முழுக்க ஞானஸ்நானமும் ஆவி அபிஷேகம் பெற்று அதனுடைய பல்வேறு வெளியரங்கமான அடையாளங்கள் ஆகிய அந்த அந்நிய பாஷையில பேசுவது அது போன்ற மற்ற விஷயங்களே உங்களிடத்துல காணப்படும். சோ அந்த மாதிரி நீங்க ஆயிட்டீங்களா என்பதுதான் அவங்களுடைய அந்த கேள்வி. இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள போனவங்க தங்களே தாங்களே எப்படி சொல்லிக் கொள்ளுவாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். இந்த அனுபவங்கள் பெறாத கிறிஸ்தவர்கள் பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீங்க இன்னும் ரட்சிக்கப்படலையா? அப்படி கேள்வி அங்க இருக்கும் சகோதர சகோதரர். இது பொதுவான கருத்து. ஆனா நம்ம இன்னைக்கு தியானமே இதெல்லாம் உண்மையா? ஆவினால ஜலத்தினால பிறப்பதனுடைய அர்த்தம் இதுதானா? அல்லது இயேசு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னதனுடைய அர்த்தமே இவ்விதமாக தான் நாம புரிஞ்சு கொள்ளணுமா என்பது தான் நம்மளுடைய கேள்வி. சகோதர சகோதரிகளே, பாருங்க, இதெல்லாம் உண்மைனா, அதாவது ஜலத்தினாலையும் ஆவியினாலையும் திறந்தவங்க இந்த மாதிரி அடையாளங்களை வெளிப்படுத்துவாங்க என்பது உண்மைனா, இன்னொரு வசனத்தை நாம பொருத்தி பார்க்கணும். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, ஜலத்தினால ஆவியினால பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? வசனவாசிங்க யோவான் 3:8. இங்க கர்த்தர் சொல்லும் போது ஆவியினால் பிறந்தவன் எவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்றார். ஆனா எதோடு கம்பேர் பண்ணி சொல்றாரு, ஆவியினால பிறந்தவரை இயேசு கிறிஸ்து காற்றோடு ஒப்பிட்டு பேசுறார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துக்கு வீசுது, அது சத்தத்தை கேட்க முடியுது, ஆனா எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு நமக்கு அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, அத கண்களால பார்க்க முடியாது. சரிங்களா? ஆவியினால் பிறந்தவன் எவனோ அப்படியே இருக்கிறான். ஆவியினால் பிறந்தவங்க காற்று மாதிரி இருப்பாங்க. காற்று மாதிரினா என்ன அர்த்தம்? காற்றுக்கு ஒரு ரெண்டு முக்கியமான தன்மைகள் நாம சொல்லலாம். அது கண்ணுக்கு புலப்படாது. நெக்ஸ்ட், ரொம்ப வல்லமை இருக்கா இல்லையா? காற்றுக்கு அடிச்சதுன்னா அடிச்சது பாருங்க, இங்க என்ன ஆச்சு அப்படியே எல்லாமே ஒரு சில மணி நேரத்துல அப்படியே காணா போயிடும், அவ்வளவுதான். சிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு கர்த்தர் சொல்றாருன்னா, அவர்கள் கண்ணுக்கு புலப்படாம அதே சமயத்துல வல்லமை உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்படியே அடுக்கிறாங்க பெந்தெகோஸ்தே சகோதரர்கள் சகோதரிகள், அல்லது நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று சொல்லக்கூடியவங்க, நாங்க ஜலத்தினால ஆவியினால பிறந்துட்டோம் சொல்றவங்க இப்படி இருக்கிறாங்களா? சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நாம சொல்லியிருக்கிறோம் ஒரு விஷயத்தை பற்றின சத்தியம் பல வசனங்களின் மூலம் தான் உறுதிப்படும். ஏதோ ஒரு வசனம் அதுக்கு ஒரு சுய விளக்கம் கொடுத்து அதன் படியான நம்பிக்கை அங்க நாம நம்பிட்டு மற்றவங்களுக்கு போதிக்க அங்க தப்பு, போதிக்கிறது அங்க தப்பு. அப்போ இந்த மாதிரியான கருத்துக்கள் தவறு என்பது நமக்கு அங்க தெரியும். ஆனா இந்த வார்த்தைகளை நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா நாம தியானிக்க வேணும். ஏன்னா கர்த்தர் சொல்றாங்க, நீங்க விருத்த சேதனம் பண்ணினீங்களா பண்ணலையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே புது சிருஷ்டியா இல்லையா? நீங்க உண்மையிலேயே ஆவியினாலையும் ஜலத்தினாலையும் மறுபடியும் பிறந்தவங்களா இல்லையா? சோ இது நாம இப்போ முக்கியமா கவனிச்சு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சோ இது புரிஞ்சு கொள்வதற்கு இப்ப வாசித்த வசனத்தான் நமக்கு ஒரு துருப்புச்சி, ஒரு கிளு. ஆவி நாள் பிறந்தவங்க காற்று போல இருப்பான், கண்ணுக்கு புலப்படாமல் வல்லமையோடு. இது எப்படி நாம புரிந்து கொள்வது? சரி, இப்ப இந்த தலைப்புக்குள்ள நம்ம இறங்கலாம். முதல்ல இந்த சம்பாஷணை, இந்த டிஸ்கஷன் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, பரிசேயனாகிய நிக்கோதேமு மற்ற யூதர்கள் போல இல்ல, ரொம்ப வித்தியாசமான ஒரு யூதனா இவர் இருந்தார். எப்படின்னா, இவர் இயேசு கிறிஸ்து மேல ரொம்ப அன்பு நிறைஞ்சவரா, அவருடைய போதனைகளின் மீது ஆர்வம் உள்ளவராக இவர் அங்க இருந்தார். எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆவல் அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் ஒரு நாள் அவர் என்ன பண்றாருன்னா, ராத்திரி நேரத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து தனிமையில இந்த கேள்வி கேட்கிறார், போதகரே நான் தேவனுடைய ராஜ்யத்துல போகணும்னா நான் என்ன பண்ணணும்? ஆனா ஏன் அவர் அப்படி ராத்திரியில வந்திருக்கணும்? ஒருவேளை ரெண்டு காரணம் இருக்கு. முதல் காரணம், இவர் ஒரு யூதர், ஒரு பரிசேயர். பரிசேயர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணினார்? எதிர்த்தான். அப்படி இருக்கிறவங்க மத்தியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் போதனையின் மீது ஈர்க்கப்பட்டு அவர்கிட்ட போய் அதை குறிச்சு ஆலோசிக்கிறதா அவர்கள் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? தேவையில்லாத பிரச்சனைகளே இதெல்லாம் வரும். ஒருவேளை அதை தவிர்க்கணும், மற்ற பரிசேயர்களுடைய எதிர்ப்புக்கு உள்ளாகிறத தவிர்க்கணும்னு இருந்திருக்கலாம். இன்னொன்னு, பகல் முழுவதும் இயேசு கிறிஸ்து அங்க மிக மிக ஒரு நெருக்கடியான ஷெடியூல்ல இருந்திருக்கிறார். ஏன்னா அவரு நோயாளிகளை பிணியாளிகளை குணப்படுத்தணும், அவங்களுக்கு போதிக்கணும், இந்த மாதிரி காரியங்கள் செய்வதனால எப்போதும் ஜனங்கள் அவரை சுற்றி இருப்பாங்க, அவர்கிட்ட நிதானமா போய் உக்காந்து பேசலாம் முடியாது. அதனால அதெல்லாம் முடிஞ்சு இயேசு கிறிஸ்து தனிச்சு இருக்கிற வேலையில அவர் அங்க போயிருக்கணும். சரி, எதுவாக இருந்தாலும் இங்க இயேசு கிறிஸ்து மேல ஒரு விசுவாசம் உள்ளவரா, எல்லாவற்றுக்கும் மேல இயேசு கிறிஸ்துவ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று கூட நிக்கோதேமு விசுவாசிச்சிருந்தார். வசனம் வாசிங்க, யோவானு 3:1-2. மற்ற யூதர்கள் பரிசேயர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போது நிக்கோதேமு என்ன மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ளவராக இருந்திருக்கிறார்? நீங்க தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா உங்களிடத்திலிருந்து வெளிப்படுற கிரியைகள் அது அப்படிப்பட்டவங்க தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. ரொம்ப விசேஷமானவர் இது நிக்கோதேமு. இது படிப்படியாக இயேசு கிறிஸ்து மேல இவருக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் அதிகமாகி ஒரு மிக முக்கியமான வேலை செஞ்சார். ஏதாவது தெரியுமா இவர் செய்த வேலை? இயேசு கிறிஸ்து மறிச்ச போது கரெக்ட் இல்லைங்களா, அதாவது யோசேப்பு கூட இந்த நிக்கோதேமு தான் பிலாத்து கிட்ட போய் துணிஞ்சு கேட்கிறாங்க. வசனவாசி யோவான் 19:38-40. யூதர்கள் ஒரு தேசமாக சேர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா அங்க கூக்குரலிட்டு அவரை சிலுவையில் அரைஞ்சு கொலை பண்ணான். அப்படி ஒரு தேசமே அவருக்கு விரோதமா இருந்து அவரை கொலை செய்திருக்கிற நேரத்துல அவங்கள ஒருத்தரா இருந்து இந்த நிக்கோதேமு எவ்வளவு தைரியம் காண்பிச்சிருக்கிறார் பாரு. அவரும் இந்த யோசேப்பும் துணிஞ்சு பிலாத்து கிட்ட வந்து கேக்குறாங்க, அவர் சரீரத்தை எங்களுக்கு தாங்க. சாதாரண விஷயம் இல்ல, இது செய்யறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். ஏன்னா அந்த தேசமே இவங்களையும் எப்படி பார்க்கும்? இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்தவங்களா பார்க்கும், ஆனா அதெல்லாம் அவர்கள் பார்க்கும். எந்த அளவுக்கு வைராக்கியம் இவங்களுக்கு அங்க இருந்திருக்கும். அது மாத்திரம் இல்ல, துணிஞ்சு கேட்டது மாத்திரம் இல்ல, கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாரு நிக்கோதேமு? 100 ராத்தல் வெள்ள போலம், சென்ட், ரொம்ப காஸ்ட்லி சென்ட். 100 ராத்தல்னா நம்ம அளவுல 30 கிலோ சொல்லலாம். இன்னைக்கு யாராவது கடையில போய் சென்ட் கிலோ கணக்குல வாங்குறீங்களா? இல்ல, வாங்க முடியாது இல்லைங்களா. 300-400 ரூபா போட்டு நூறு பாட்டில் தான் வாங்குவோம். அதுல சென்ட் எவ்வளவு இருக்கும்? நடுவுல இவ்வளவு இருக்கும், அவ்வளவுதான் இல்லைங்களா. அவ்வளவு காஸ்ட்லி அது. அந்த மாதிரி சென்ட் 30 கிலோ வாங்கணும்னா எவ்வளவு பணம் பண்ணிருக்கணும், செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் கர்த்தர் பட்சத்துல நிக்கோதேமு கொண்டிருந்த அன்பு வைராக்கியத்துக்கு அருமையான அடையாளம். கண்டிப்பா இவர் பின்னால இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாகவே ஆயிருக்கிறார். ஆயி பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று கிறிஸ்துவின் சபையில ஒரு அங்கத்தினன் ஆயிருக்கிறார் நிக்கோதேமு. ஆனா அவர் இப்படித்தான் ஆரம்பிச்சார். ஒரு நாள் நைட்டு பயந்து வந்து பேசினார். ஆனா மறுச்ச போதும் எல்லாரும் பார்க்க துணிஞ்சு போயாங்க, வாங்கிட்டு வந்தார். சரி, இருக்கட்டும். இப்ப நிக்கோதேமு இப்படி இயேசு கிறிஸ்துவை தனிச்சு சந்திச்சு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கான வழி கேட்கும் போதுதான் இந்த வார்த்தை வருது. நிக்கோதேமோ, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா மறுபடியும் பிறக்கணும். அப்படி மறுபடியும் பிறக்கணுங்கிறது நீங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். இது கேட்ட உடனே அத ஓரளவுக்கு நிக்கோதேமும் புரிஞ்சுட்டா. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா வசனம் யோவான் 3:4 வாசி. அவர் கேள்வி இருக்குது பாருங்க, எப்படி கேட்கிறாரு பாருங்க. ஆண்டவரே அதெல்லாம் சரி, ஆனா இது எப்படி சாத்தியமாகும், நான் மீண்டும் பிறக்கணும்னா நான் எங்க போக வேண்டியது இருக்கும், என் தாயின் கர்ப்பத்துக்குள்ள போய் கருவாக இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வளர்ச்சி அடைந்து மீண்டும் என்ன ஆகணும், என் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்க வேண்டுமே. ஆனா ஒரு மனுஷன் முதிர்வு உள்ளவனா இருக்கும் போது எப்படி இந்த மாதிரி மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள்ள போய் வளர்ச்சி அடைந்து மறுபடியும் பிறக்க முடியும், இதுதான் கேள்வி. அவர் கொஞ்சம் குழப்பமாக இங்க பதில கேள்வியாக சொன்னாலும் இயேசு கிறிஸ்து சொல்ல வந்த விஷயத்துல ஒரு பாதி அவர் சரியா புரிஞ்சுட்டார். என்னன்னா கர்த்தர் இயேசு என்ன சொன்னார்னா, அவர் சொன்ன விஷயத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா மீண்டும் மீண்டும் நாம் என்ன ஆக வேண்டியிருக்குன்னா அந்த பிறக்கிற வழிமுறைக்குள்ள போகணும், அந்த பர்த் ப்ராசஸ்க்குள்ள போகணும். ஆனா நிக்கோதேமு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்ல, எப்படி மறுபடியும் யார் வயிற்றுக்குள்ள போனோம் அப்படி இல்ல. ஆனா எப்படி ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்துல கருவாக உருவாகி ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்ச்சி அடைந்து அப்புறம் ஒரு முக்கியமான தருணத்துல அப்படியே பிறந்து அங்க வருதோ, அந்த ப்ராசஸ், அந்த வழிமுறை, அந்த செயல்முறை, அதுக்குள்ள மறுபடியும் போகணும், இதுதான் கர்த்தர் இயேசு சொன்னார். அத ஓரளவுக்கு அங்க புரிஞ்சுட்டாரு, ஆனா ரொம்ப லிட்ரலா புரிஞ்சுட்டாரு, அது ஒண்ணுதான் அங்க தப்பு சகோதர சகோதரிகள். அப்போ இந்த மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற விஷயம் நம்ம சரியா புரிஞ்சுக்கொள்ளணும்னா அதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தை நாம அங்க எடுக்கணும். அது ஜெனாவோ, ஜெனாவோ தான் அந்த கிரேக்க வார்த்தை பிறக்க வேண்டும். ஜெனாவோக்கு என்ன அர்த்தம்னா கருத்தரித்தல் அல்லது ஜெனிப்பிக்கப்படுதல். இங்கிலீஷ்ல விகட்டல். இன்னொரு அர்த்தமும் இருக்கு, ரொம்ப ஆச்சரியம் இது, என்னன்னா பெற்றெடுத்தல் அல்லது பிறத்தல். இங்கிலீஷ்ல பர்த். வார்த்தை ஒண்ணுதான், நல்லா கவனிங்க இந்த வார்த்தை, இது ரொம்ப அருமை, இது ரொம்ப ரொம்ப அருமை. வார்த்தை ஒண்ணுதான் ஜெனாவோ, ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு அர்த்தம் வருது, கருத்தரித்தல் அல்லது ஜெனிப்பிக்கப்படுதல், பிறத்தல் அல்லது பெற்று எடுத்தல். ஆனா இது ரெண்டும் ஒன்னு இல்ல இல்லைங்களா, நான் சொல்றது புரியுதா? கருத்தரித்தலும் பிறத்தலும் ஒன்னா, ஜெனிப்பிக்கப்படுதலும் பிறப்பிக்கப்படுதலும் ஒன்னா இல்ல. இது ரெண்டும் என்னன்னா, வெரி குட் பிரதர் சொன்னாரு, ஒரு மனுஷன் பிறக்கிறதுல உள்ள ரெண்டு நிலைகள். வெரி குட், வெரி குட். என்ன ரெண்டு நிலைனா, ஒன்னு மனுஷன் பிறக்கிறதுனுடைய ஆரம்ப நிலை, இன்னொன்னு மனுஷன் பிறக்கிறதுனுடைய முடிவு நிலை. ஏன்னா ஒரு தாயின் கர்ப்பத்துல ஒரு கரு முதல்ல என்ன ஆகும், உருவாகும். அதுக்கு பேர் என்னன்னா கருத்து கருத்தரித்தல் அல்லது ஜெனிப்பிக்கப்படுதல், ஜெனிப்பித்தல் அதுதான். ஆனா அப்படி ஜெனிப்பிக்கப்பட்டுட்ட அல்லது உண்டாயிட்ட கரு ஒரு குறிப்பிட்ட காலம், மனுஷங்க விஷயத்துல கிட்டத்தட்ட ஒரு 9 மாதமே ஒரு வளர்ச்சி காலத்துக்குள்ள என்ன பண்ண வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்கு. அப்படி போகும் போது அந்த வளர்ச்சி காலத்தினுடைய முடிவுல அது என்ன ஆயிடும், தாயின் கர்ப்பத்தை விட்டு பிறந்து வரும். பாத்தீங்களா, அப்போ இந்த ஜெனோவாங்கிற வார்த்தை ரெண்டு அர்த்தம் கொடுக்குது. அந்த ரெண்டு அர்த்தமும் வெவ்வேற, ஆனா பிறத்தலோட சம்பந்தப்பட்டிருக்குது. ஒன்னு பிறத்தலினுடைய ஆரம்பம், இன்னொன்னு பிறத்தலினுடைய முடிவு. சகோதர சகோதரிகள், கர்த்தர் ஏன் செய்து நிக்கோதேமிட்டு சொல்றார், நிக்கோதேமு நீங்க ஜெனாவோக்குள்ள போனோம் அப்படின்னா, நீங்க இந்த பிறக்கிற ப்ராசஸ்க்குள்ள போனோம் அப்படின்னா, நீங்களே மறுபடியும் ஒரு முறை ஜனிப்பிக்கப்படணும், கருவா வளர்ச்சி அடையணும், மறுபடியும் என்ன ஆகணும், நீங்க பிறக்க வேண்டும். இதுதான் இந்த பர்த் ப்ராசஸ். இதுக்குள்ள நீங்க போகணும், மறுபடியும் நீங்க இதுக்குள்ள போகணும். இது எப்படி அவர் சொல்லிட்டாருன்னா, வசம வாசிங்க, யோவான் 3:5. இந்த மீண்டும் பிறத்தல் வழிமுறை செயல்பாடுக்குள்ள போவது ஜலத்தினாலும் ஆவினாலும் நிறைவேறணும். இது கூட என்ன ஆச்சரியம், சகோதர சகோதரிகளே பாருங்க, ஜலத்தினால ஆவினாலங்கிறது கூட அந்த ரெண்டு நிலையோடு சம்பந்தப்பட்டிருக்குது. சோ முதல்ல கருவாக உருவாகுவது, ஜனிப்பிக்கப்படுதலே குறிக்குது ஜலத்தினால் நடக்கும். நெக்ஸ்ட் வளர்ச்சி காலத்துக்கு பின்பு நடக்கிற அந்த பிறத்தல் என்பது ஆவியில நடக்கும். ஜலத்தினால் ஜனிப்பிக்கப்படணும், ஆவியினால் பிறக்கப்படணும். இதுதான் கர்த்தர் இயேசு சொல்லிட்ட விஷயம். நிக்கோதேமு நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா, இப்ப சொல்றோம் புது சிருஷ்டி ஆகணும் நீங்க. ஆனா நீங்க எப்படி புது சிருஷ்டி ஆக முடியும்னா, ஜலத்தினால ஜனிப்பிக்கப்பட்டு ஜலத்தினால கருவாக உருவாக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்து ஆவியில பிறக்கணும் நீங்க மறுபடியும். அப்பதான் நீங்க புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டிக்கு தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற வாய்ப்பு நீங்க நயனும். இதுதான் நிக்கோதேமு கிட்ட கர்த்தர் இயேசு அங்க சொல்லிட்ட விஷயம். சகோதர சகோதரி, ஆனா இந்த ஜலம், அந்த ஜலத்தினால ஜனிப்பிக்கப்படுதல், இது கண்டிப்பா ஒரு துவக்கத்தை காண்பிக்குது. அந்த துவக்கத்துக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அது உண்மையிலே என்ன சொல்லலாம், ஞானம் ஞானம் என்று சொல்லலாம். கரெக்ட். அந்த ஜலத்தினால ஜனிப்பிக்கப்படுதல் அல்லது கருவாக உருவாகுதல் ஞான ஸ்நானம் எடுப்பதுல துவங்குது. அந்த ஜனிப்பிக்கப்படுதல இந்த ஞான ஸ்நான அடையாளத்தின் மூலம் அங்க நாம காண்பிக்க முடியும். அது ரொம்ப கரெக்ட் சகோதர சகோதரிகள். ஆனா இந்த ஜலம் என்று சொல்லுவது வெறுமனே இந்த தண்ணீரே, அந்த தண்ணீர்ல முழுகிற ஞானஸ்தானத்தோடு மாத்திரம் நாம நிற்கிடக்கூடாது. இதுக்கு இன்னொரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்துல தான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். அந்த அர்த்தம் என்னன்னா, ஜலத்துக்கு தீத்து 3:5. பாருங்க, மறு ஜென்ம முழுக்கு, இது மறு ஜென்ம சொல்லும் போது கரு உறுதல் ஜனிப்பிக்கப்படுதலே. சோ இது இது இந்த ஜனிப்பிக்கப்படுதல் எவ்விதமான ஜலத்தினால உண்டாகுதுன்னா, சகோதர சகோதரிகளே அந்த ஜலம் பற்றி வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. அந்த ஜலம் குறிக்குது வெறும் ஜலம் இல்ல, அது ஜீவ தண்ணீராகிய தேவனுடைய சத்தியங்கள், சத்திய வசனங்கள் அங்க குறிக்குது. சகோதர சகோதரிகளே பாருங்க, ஜலத்தினால கருத்தறிகணும், ஜலத்தினால ஜனிப்பிக்கப்படணும் என்பது எதை குறிக்குதுன்னா, ஞான ஸ்நானத்தை மாத்திரம் இல்ல அதை விட ஆழமானது சத்திய வசனமாகிய ஜீவ தண்ணீர்னால கருவாகணும். சத்திய வசனமாகிய அந்த அழிவில்லாத வித்தினால ஜனிப்பிக்கப்படணும். சகோதர சகோதரிகளே பாருங்க, இது மறுபடியும் எங்கெல்லாம் இதை குறித்து நம்ம வாசிக்கலாம்னா, யாக்கோபு 1:18 பாத்துட்டீங்களா, அந்த ரெண்டு வார்த்தையும் வந்துச்சு பாத்தீங்களா. சத்திய வசனத்தினால என்ன பண்ணினாரு, ஜனிப்பிட்டா பாத்தீங்களா. அதான் ஜலத்தினால ஜனிப்பிக்கப்படுதல், ஜலம் இங்க சத்திய வசனம், ஜனிப்பிக்கப்படுதல் கருவாக உருவாகுதல், இது நம்மள நமக்குள்ள தேவன் செய்யறாங்க. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு உண்மை கிறிஸ்தவனுக்குள்ள தேவன் செய்யற ஒரு மாபெரும் விஷயம் என்னன்னா, அவருடைய சத்திய வசனத்தினால அவங்களை மீண்டும் ஒரு கருவாக உருவாக்குறார், ஒரு ஜனிப்பிக்க பண்றார். அப்படியாக அவர்கள் ஜனிப்பிக்கப்பட்டு ஒரு வளர்ச்சி காலத்துக்குள்ள போய் அவங்க ஆவிலேயே பிறக்கணும். இன்னொரு வசனம் பாருங்க, 1 பேதுரு 1:23 பாருங்க, ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால மறுபடியும் மறுபடியும் ஏன் இப்படி சொல்றாரு, என்ன சொன்னார் பாரு, அழிவுள்ள வித்தினால அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால மறுபடியும். இதுக்கு முன்னால எப்ப ஜெனிப்பிக்கப்பட்டோம், அப்ப நாம குழந்தையாக உருவான போது எந்த அழிவுள்ள வித்தினால உண்டானோ, தந்தையினுடைய மாம்சமான வித்தினால, தாயின் கர்ப்பத்துல குழந்தையா ஜனிப்பிக்கப்பட்டோம். கர்த்தர் சொல்றாரு, அது மாதிரி இல்ல, நான் இப்ப சொல்ற ஜனிப்பித்தலே அது மாதிரி இல்ல, இப்போ நீங்க மீண்டும் ஜனிப்பிக்கப்படணும் அழிவில்லாத வித்தினால. அந்த அழிவில்லாத வித்து தேவனுடைய வசனம், இதுதான் ஜலத்தினால ஜனிப்பிக்கப்படுதல், ஜலத்தினால பிறக்கிறது, வசனத்தினால ஒரு கருவாக நம்ம அங்க உருவாகிறது. சகோதர சகோதரிகளே ரொம்ப முக்கியம் பாத்தீங்களா, இது எப்படி நடக்கும், இது எப்ப நடக்கும், எதுக்கு பின்னால் நடக்கும்னா, இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு பரிசு தாவி அருளப்படுது. அந்த பரிசு தாவின் உதவி கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை புரிஞ்சு கொள்ளும் போது நமக்குள்ள அந்த ஜனிப்பித்தல் அங்க நடக்குது. வசன வாசிங்க, 2 கொரிந்தியர் 1:22 நம்மை முத்தரிச்சு நம்முடைய இருதயங்கள்ல ஆவி என்னும் அச்சாரத்தையும் அவரே அங்க கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா. ஏன்னா சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையினாலதான் ஜனிப்பிக்கப்படுவோம், கருவாக மீண்டும் உருவாகுவோம் அப்படிங்கும் போது அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கொள்ளணும்னா அதுக்கு முன்னால நமக்கு என்ன இருக்கணும், பரிசுத்த ஆவி. ஏன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவி இல்லாம யாரும் அவருடைய வார்த்தை என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்கொள்ள முடியாது. வசனம் இன்னொரு இடத்துல 1 கொரிந்தியர் 2:14 படிக்கிறாரு, சொல்றாரு, இல்ல இங்க பாருங்க 1 கொரிந்தியர் 2:14 பாத்தீங்களா, ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு தேவனுடைய ஆவிக்குரியவைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோணும். ஏன்னா சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையே அறிஞ்சு கொள்ளணும்னா முதல்ல பரிசு தாவி வேணும். ஆனா இந்த பரிசு தாவி வரும்போது பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய வார்த்தைகளுடைய ஆழம் நமக்கு அங்க புரியும். அந்த வார்த்தைகள் நமக்குள்ள ஊறும் போது நமக்குள்ள ஒரு ஜனிப்பித்தல் நடக்கும், மீண்டும் ஒரு கருவாகிற விஷயம் நம்ம அங்க நிறைவேறுது என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இவ்விதமாகத்தான் ஜலத்தினால பிறக்கிறது நடக்குது. அது சத்திய வசனங்கள். அந்த சத்திய வசனங்களின் மூலம் மீண்டும் ஒரு கருவாக நீங்க உருவாகுறீங்க, மீண்டும் ஒரு கருவாக ஜனிப்பிக்க நீங்க படுறீங்க. இதுக்கு பரிசுத்த ஆவியின் அந்த துணையும் வேணும். இப்படி பரிசுத்த ஆவியை பெற்று சத்திய வசனங்கள்னால ஒரு புது கருவாக ஜனிப்பிக்கப்படுவது பேர் தான் புது சிருஷ்டி. பரிசுத்தாவி சத்திய வசனங்கள் இதன் மூலம் உண்டாகிற அந்த கரு ஜனிப்பிக்கப்படுதல் நமக்குள்ள, அதுக்கு பேர் தான் புது சிருஷ்டி. கத்திரே தான் கேட்கிறார், தேவனை தான் கேட்பான். கிறிஸ்தவர்கள் ஓகே, புது சிருஷ்டியா? புது சிருஷ்டியா? நீங்க பரிசுத்தாவி மூலம் தேவனுடைய வார்த்தை ஆழமாக உங்களுக்குள்ள உள்ள போய் உங்களுக்குள்ள ஒரு புது சக்தி உண்டாயிருக்கா? அதுதான் தேவன் அங்க கேட்பான். புது சக்தி இருக்கா உங்களுக்குள்ள? ரொம்ப ஆச்சரியம் இது சகோதர சகோதரி. ஆனா இந்த புது சக்தி இப்படித்தான் ஆரம்பிக்கும். அது வளரணும், அது பிறக்கணும், அதெல்லாம் பின்னால இருக்கு. ஆனா இப்படித்தான் அது உண்டாகும் சகோதர சகோதரிகளே. இப்படி உண்டாயிட்டவங்க தான் என்ன சொல்றாருன வசனத்துல 2 கொரிந்தியர் 5:17 ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் ரொம்ப நம்ம டைம் எடுத்து மெடிடேட் பண்ணணும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவர் புது சக்தினா எப்படி அடையாளம் காணலானா, பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. சகோதர சகோதரிகளே, ஒரு புது சக்தி அவருக்கு பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிருக்கும், இப்போ சகலமும் அவருக்கு புதிதாக்கப்பட்டிருக்கும். இந்த நிலைமைக்கு வந்தவங்க, இந்த உணர்வுக்கு வந்தவங்க, இந்த மாதிரி நிலைமையில நிலைச்சு நிக்கிறவங்க தான் தேவன் சொல்றாரு, நீங்க பழையாள் கிடையாது, நீங்க யார் இப்போ? ஒரு புது சிருஷ்டி. தாயின் கர்ப்பத்துல பிறந்து வந்த போதே பழைய சிருஷ்டி. ஆனா தேவனுடைய வசனம் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு ஒரு கரு உண்டாயி ஒரு ஜனிப்பித்தல் நடந்துச்சு பாருங்க, அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்ன இருக்கிறீங்க? நீங்க ஒரு புது சிருஷ்டி. இங்கிலீஷ்ல யூ ஆர் எ நியூ கிரியேஷன். யூ ஆர் எ கிரியேஷன் பட் நாட் ஆஃப் த வேர்ல்ட். அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு சிருஷ்டி ஆனா பழசு கிடையாது, பழைய மாதிரியான சக்தி கிடையாது, ஒரு புது சக்தி. அப்படின்னா பழசு எல்லாம் என்னாச்சு? ஒளிந்து போயிடுச்சு. இப்ப முழுசு என்ன ஆயிட்டீங்க நீங்க? புதுசு. எந்த விதத்துல புதுசு? பார்க்கலாம் பார்க்கலாம். ஆனா இதுதான் புது சக்தி. ஏன்னா நம்ம ஒரு முந்தைய கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கிறோம், கிறிஸ்தவ வளர்ச்சி என்பது 3 நிலையில நடக்குது. அழைக்கப்பட்ட நிலை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, உண்மை உள்ள நிலை. அழைக்கப்பட்ட நிலையில வெறும் விசுவாசம் வைப்போம் கர்த்தர் இயேசு மேல, அவ்வளவுதான் இல்லைங்களா? வேதத்தை வாசிப்போம், கொஞ்சம் அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை என்னும் போது வேதத்தின் மீது இன்னும் ஆழமா தியானமா இருந்து வசனங்கள் நமக்குள்ள தொடப்பட்டு விசுவாசியாக இருக்கிறது மாத்திரம் போதாது, கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறவராக மாறணுங்கிற எண்ணம் வந்து அவரை பின்பற்றுவதற்கு முடிவெடுப்போம். பலியினாலான ஒரு உடன்படிக்கை செய்வோம், ஒரு ஞான ஸ்நானத்துக்குள்ள அங்க போவோம், அந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவனுக்குள்ள நாம அங்க போவோம். அந்த நிலைமையில மரண பரிந்த உண்மை உள்ளவங்களா இருந்தா அவங்க தான் யாராகிறாங்க? கிறிஸ்து இயேசுவின் சபை. சபை 144,000 பேருக்கு தான் இந்த 2000 வருஷம் சுவிசேஷத்துல தேவன் அந்த சாட்சியம் அங்க கொடுக்கிறார். ஆனா அந்த 144,000 பேர்ல ஒருத்தர் ஆகணும்னா, திஸ் இஸ் த வே, இதுதான் தேவன் நியமிச்ச பாதை. சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக அந்த பலியினாலான உடன்படிக்கை மூலம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவராக மாறி தன் சிலுவையை எடுக்கிறவங்க தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க. அவங்க தான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகள் என்றும் அங்க குறிப்பிடப்படுறாங்க. அதுக்கு பின்னால அவர்கள் ஆதாமின் சந்ததியில வந்துட்ட சாதாரண மனுஷங்க கிடையாது. ஆனா சாதாரண மனுஷங்களா தான் பூமியில இருப்பாங்க. ஆதாமின் சந்ததியாராகவே தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு புது மாற்றம் உண்டாயிருக்கும். மாம்சத்துல தான் இருப்பாங்க, உலகத்துல தான் ஜீவிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, குடும்பத்தை கவனிப்பாங்க, எல்லா கடமைகளையும் செய்வாங்க, மூணு வேளை சாப்பிடுவாங்க, 8 மணி நேரம் தூங்குவாங்க. சாதாரண ஆதாமின் சந்ததியில வந்த ஒரு மனுஷனா தான் இந்த பூமியில இருப்பாங்க. ஆனா தேவன் பார்வையில அவங்களுக்கு உள்ள ஒரு கரு ஜனிப்பிக்கப்பட்டிருக்கும், புது சக்தி. அந்த புது சக்தி தான் தேவன் பார்க்கிறார். அதுக்கப்புறம் அவங்களுடைய பலத்து பார்க்கிறதே கிடையாது. ஆனா அந்த புதுசு ஒரு சிந்தை, ஒரு மைண்ட், அது ஒரு எண்ணம், ஒரு விருப்பம். முற்றிலும் முற்றிலும் பரிசுத்தாவினால தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில உருவாகி இருக்கும் அந்த கரு. அதுதான் அந்த கருவை சுமந்துட்டு இந்த மாம்சத்துல இங்க இருப்பாங்க புது சக்திகள். அவங்களுக்கு முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போச்சு. இப்போ அவங்களுக்கு எல்லாமே அங்க புதுதாயிருக்கு. சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த சிந்தை. அதுதான் தேவன் சொல்றார், நியூ கிரியேஷன், புது சக்தி. வசனங்கள்னால ஜெனிப்பிக்கப்பட்ட சிந்தை அது. அந்த சிந்தைக்கு இன்னொரு பேர் வாசிங்க, ரோமர் ஒப்பான சிந்தை யார்கிட்ட இருந்த சிந்தைனா கிறிஸ்துவின் சிந்தை. என்ன சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்து இந்த பூமியில இருந்த போது அவர் சிந்தை எப்படி இருந்துச்சு? இந்த உலகத்துக்கு ஒத்த சிந்தையா? இந்த உலகத்தின் மனுஷங்கள் சுமந்து திரிஞ்ச சிந்தை அவர்கிட்ட இருந்துச்சா? ஆனா அவர் உலகத்தின் மத்தியில தான் இருந்தார். உலகத்துல ஒரு மனுஷனா தான் இருந்தார், மாம்சத்துல தான் இருந்தார். ஆனா அவருடைய சிந்தை அவரை சுற்றி இருந்த எல்லார்கிட்ட இருந்து முற்றிலும் வேறுபட்டு இருந்துச்சு. என்ன சிந்தைனா, பிதாவே உமக்கு சித்தமானதை செய்ய இதோ வருகிறேன், உமக்கு பிரியமானதையே செய்ய விரும்புகிறேன். இதுதான் அந்த சிந்தை. இந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் இந்த புது சக்திகள் கிட்ட உண்டாயிருக்கும். ஆனா எப்படி உண்டாயிருக்கும்னா, பரிசுத்தாவின் துணை கொண்டு தேவனுடைய வசனங்களின் மூலம் இந்த சிந்தை உண்டாயிருக்கும். இந்த சிந்தை தான் ஒரு சாதாரண கரு தாயின் கர்ப்பத்துல வளர்ச்சி அடையிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி வளர்ச்சி அடையணும். அந்த கரு ஒரு பாயிண்ட்ல கர்ப்பத்தை விட்டு பிறகுற மாதிரி இந்த சிந்தை தான் புது சக்தியா முழுமையா பிறக்கும். இவர்கள் தான் சகோதர சகோதரிகளே புது சக்திகள். இந்த சிந்தை உண்டாயிச்சு, இது எது வரைக்கும் வளர்ச்சி அடையணும் அல்லது எந்த நிலைக்கு வளர்ச்சி அடையணும்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வசனம் ரோமர் 8:29. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அந்த புது சிந்தை, அந்த புது சக்தி கடைசியில் அடைய வேண்டிய இலக்கு என்னன்னா, டார்கெட் என்னன்னா, வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கத்துறோம் வசனம் அங்க பாக்குறீங்க, பரிசுத்தாவி இருக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, டக்கு நீங்க சொல்லணும். இல்ல வசனம் நல்லா சொன்னீங்க, எவர்களை முன் குறிச்சாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன் குறிச்சிருக்கிறார். அப்ப அந்த புது சிந்தை எந்த நிலை வரைக்கும் வளர்ச்சி அடையணும்? குட், அப்படி சொல்லணும். குமாரனுடைய சாயல், கிறிஸ்துவனுடைய சாயல். ஏன் இவ்வளவு சீரியஸா பேசணும்னா, சகோதர சகோதரிகளே, பரலோகம் போகணுமா? நீங்க சிரிக்காதீங்க, சீரியஸா ஆமா சொல்லுங்க. அதுக்கு பாதை சொல்லிட்டு இருக்கிறான். கர்த்தரே போதகரே, நான் பரலோக ராஜ்யம் போகணும், நான் எப்படி போனோம்? நிக்கதேமோ, அது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு நீங்க மறுபடியும் பிறக்கணும், ஆவியினால ஜலத்தினால, ஜலத்தினால ஆவியினால. அந்த ப்ராசஸ்க்குள்ள நீங்க போகணும். நிக்கதேமோ, எப்படி உங்க தாயின் வயசுல அந்த ப்ராசஸ்க்குள்ள ஒரு முறை மாம்சத்துல போனீங்க இல்லையா? அறிவுள்ள வித்தினால கருவாக ஜெனிப்பிக்கப்பட்டு 9 மாசம் வளர்ச்சி அடைந்து அப்புறம் ஒரு குழந்தையா வந்து நின்னீங்க இல்லையா? அது மாதிரி ஒரு வளர்ச்சிக்குள்ள நீங்க போனோம், ஆனா முற்றிலும் மாறுபட்டது. இது தேவனுடைய வசனத்தினால உங்களுக்குள்ள ஒரு சிந்தை கருத்தரிக்கும். புது சிந்தி, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. அந்த சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பா ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்ச்சி அடையணும். அந்த சாயல் எப்ப அந்த சிந்தை அடையுதோ, நீங்க புது சக்தியா முழுமை அடைஞ்சு பிறப்பீங்க, பரலோகத்துல இருப்பீங்க நீங்க. இதுதான் அங்க சொல்லிட்டான். இந்த கிறிஸ்தவ ஜீவியம் ரொம்ப பெரிய விஷயம், அப்படிதான் நான் சொல்ல விரும்புறேன். இல்லாட்டி நீங்க பயப்படுவீங்க. சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவினுடைய சாயலுக்கு அங்க உறவும். இது எவ்வளவு நாள் நடக்கும்? லாங் ப்ராசஸ். ஹவு லாங்? முடிவு குறைந்தது. எது முடிவு? லைஃப் லாங் ப்ராசஸ், அன்டில் டெத். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே அவர் எப்போ இதெல்லாம் புரிஞ்சு வசனத்தினால அந்த புது சிந்தையில கருத்தரிக்கப்படுறாரோ, அந்த நிமிஷத்துல இருந்து சாகர வரைக்கும் அவருக்கு இதுதான் வேலை. இந்த பூமியில தேவன் நியமிச்ச அந்த காலம் வரைக்கும் இந்த ஒரு வளர்ச்சிக்குள்ள இருக்கிறவங்க தான் சாவுல மரணத்துல அப்படி புது சக்தி ஆயிட்டு பரலோகம் போவாங்க. இது ஒரு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் செய்ய வேண்டிய காரியம், அவர் நிறைவேற்ற வேண்டிய இலக்கு, அவர் அடைய வேண்டிய வளர்ச்சி, அவர் அடைய வேண்டிய நிலை. சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த கிளாஸ்ல நீங்க யோசிச்சிருப்பீங்க, என்ன இது பிரதர்ஸ் வராங்க, நல்ல நல்ல சப்ஜெக்டா தான் பேசுறாங்க, ஆனா பர்சனல் லைஃப் குறிச்சு இவங்க ஒண்ணுமே பேச மாட்டாங்க, இப்ப பேசவே முடியாதுங்க. சகோதர சகோதரிகளே, இந்த 53 வகுப்புக்கு பின்னால இருக்கு எல்லாம். அதுக்கு ஒரு சாம்பிள் இன்னைக்கு தேவன் உங்க என்னுடைய வாழ்க்கையில என்ன நினைச்சிருக்கிறார், நம்ம தனிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவிதத்துல என்னெல்லாம் ஆக போறோம். இந்த வாழ்க்கை தான் இந்த புது சக்தியின் வாழ்க்கை, அதனுடைய இன்ட்ரடக்ஷன் தான் இன்னைக்கு உங்களுக்கு. சாகர வரைக்கும் அந்த வாழ்க்கையில நிக்கணும். ஆயுசமா ஏற்றுக்கொள்ளுவீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் சகோதர சகோதரிகளே, இதுக்குதான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அந்த ஒரு மாற்றம் உள்ள போனோம். சுபாவ மாற்றம், சுபாவ மாற்றம் ரொம்ப அருமை. இவங்களை பத்தி தான் சொல்லும் போது வாசிச்சோம், புது சக்தியா இருந்தீங்கன்னா பழைய வகைகள் எல்லாம் எல்லாம் என்னது, எந்த விதத்துல புதுசாச்சு, பழத்துனா என்ன, அது என்ன ஒளிஞ்சு போச்சு பாருங்க. அம்மா வயசுல கருவாயி வளர்ந்து பறந்து வந்து வளர்ச்சி அடைந்து படிச்சு வேலைக்கு போய் குடும்பம் உண்டாக்கி இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யும் போது நமக்குள்ள என்னெல்லாம் இருந்திருக்கும்? ஒரு லட்சியம், ஒரு கனவு இல்லைங்களா? இருந்துச்சா? இருந்திருக்கும். இன்னும் இருக்குதா? இன்னும் இருக்குது. இதெல்லாம் என்னது, இந்த சித்தம், கனவு, இலக்கு, லட்சியம் எல்லாம் எல்லாம் எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி லட்சியம், என்ன மாதிரி கனவு, என்ன மாதிரி டார்கெட் வச்சிருக்கிற உலகத்துல? நல்லா படிக்கணும், நல்லா வேலை வாங்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல குடும்பம் உண்டு பண்ணணும், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், அவங்களும் நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், அவங்களையும் நல்லா கட்டி கொடுக்கணும், வாய்ப்பு இருந்தா அவங்களுக்கும் நல்ல பிள்ளை பிறக்கணும், அதையும் நல்லா படிக்க வைக்கணும், அதுவும் நல்லா இப்படிதான். என்னன்னா சொன்னா சிம்பிளா, எல்லாமே உலகத்துக்கு அவ்வளவுதான், இந்த பூமிக்கு உரியதுதான் சிந்திச்சோம், விரும்பணும், லட்சியமா கொண்டிருந்தோம், பின்னால ஓடணும், உழைப்பு எல்லாத்தையும் போட்டோம், எல்லாம் பெரிய ப்ராஜெக்ட், எல்லா உலகத்துக்குரியது பறக்கு புரியுது, யோசிக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. இதுதான் பழைய வைகள் எல்லாம் ஒளிந்து போச்சு. எப்போ புது சக்தி ஆனீங்களோ, ஆனா பூமியில தான் இருப்பீங்க, மாம்சத்தில் தான் இருப்பீங்க, குடும்பம் இருக்கும், குடும்பத்தின் கடமைகள் இருக்கும், அதுக்கான தேவைகள் இருக்கும், அதுக்காக பிரயாசம் எடுப்பீங்க. இதெல்லாம் என்ன ஆயிடும் தெரியுங்களா, புது சக்தி ஆயிட்டா, ஒளிந்து போச்சுன்னா ரெண்டாம் பட்சம் ஆயிடும். இப்போ எல்லாம் புதிதா என்னன்னா, இப்போ நம்ம மைண்ட் எல்லாம் கிறிஸ்துவினுடைய மைண்டு, கிறிஸ்துவில இருந்த சிந்தை என்ன சிந்தைனா, அப்பா உங்கள் சித்தம் என்னவோ அதுதான் என் பிரதான நோக்கம், இந்த உலகத்துல எனக்கு நீ எல்லாம் இதுதான் பிரதானம், இதுதான் பிரதானம். சிந்தை, விருப்பம், லட்சியம், முயற்சி, பிரயாசம் எல்லாம் பரலோக மகிமைக்கு நோக்கினதா இருக்கு. தேவனுடைய சித்தம் எப்படி செய்யலாம், தேவனுக்கு எப்படி பிரியம் உள்ளவங்களா நடக்கலாம், தேவனுடைய கற்பனை எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைவேற்ற முடியும், அதுல எனக்கு இருக்கிற போராட்டத்தில் நான் எப்படி ஜெயிக்கணும், எப்படி பொறுமையாகணும், எப்படி சகிக்கணும், எப்படி அன்பு செலுத்தணும், எப்படி இச்சை அடக்கத்தோட இருக்கணும், எப்படி பரிசுத்தமா தேவனுக்கு முன்னாடி காத்துக்கொள்ளணும், இதுதான் மைண்ட்ல போயிட்டு இருக்கும். இந்த உலகம், இந்த மாம்சம், சாத்தான், இவங்க மூலம் கொஞ்சம் கூட கரைப்பட்டுடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டுடக்கூடாது, அதன் பின்னால போயிடக்கூடாது. உலகத்தின் ஐஸ்வர்யம், கவலை, இந்த மயக்கத்துக்குள்ள போயிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருந்துட்டு இந்த நோக்கம் இருக்கும். பழையவைகள் இருக்கும் போது, பழைய மனுஷனா இருக்கும் போது டிவி பார்த்திருப்போம், சினிமா தான் நமக்கு என்டர்டைன்மெண்ட், சினிமால வர பெரிய பெரிய நடிகர்கள் தான் நமக்கு ரோல் மாடல் இருக்கலாம் சிலருக்கு, சிலருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அங்க இருக்கிற பெரிய பெரிய நட்சத்திரங்கள் தான் ரோல் மாடல், சிலருக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுல முக்கியமான தலைவர்கள் அவங்கள தான் பின்பற்றுவோம், அவங்க கொள்கைகள் பத்தி சிந்திப்போம், அவங்கள பத்தியே தியானிப்போம், அவங்கள மாதிரியே யோசிப்போம், அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவோம், நடக்கும் இதெல்லாம், இதெல்லாம் பழைய மனுஷன். ஆனா எப்போ ஒரு புது சக்தி ஆயிட்டுமோ, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போச்சு. ஒருவேளை இப்போ உங்களுக்கு தலைவர்னா கர்த்தர் இயேசு, ஒருவேளை இப்போ உங்களுக்கு ரோல் மாடல்னா 12 அப்போஸ்தலர்கள், என்ன சிந்திச்சாங்க, எப்படி பேசினாங்க, என்ன பேசினாங்க, எதுக்காக பேசினாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எதோடு போராடினாங்க, எப்படி ஜெயித்தாங்க, இதுதான் மெடிடேஷன். ஏன்னா அவர்கள் பயணிச்ச பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம், இனி இவங்க தான் எல்லாம். அதுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சக்தியா இருக்கிறான், பறவைகள் எல்லாம் ஒழிந்து போச்சு, எல்லாமே அவருக்கு புதிதாயிருக்கு. சகோதர சகோதரிகளே, இது வசனவாசிங்க கொலசேயர் 3:9-10 சொல்லும் போது, பாத்தீங்களா, ஒரே வசனம் ரெண்டு மனுஷன் பத்தி பேசுறார், ஒருவருக்கொருவர் பொய் சொல்ல வேண்டாம், நீங்க பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய தாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும் படிக்கு புதிதாக்கப்பட்ட புது மனுஷனை என்ன பண்ணுங்க, தரிச்சு கொள்ளுங்க. என்ன அருமையான வார்த்தை! இது ஒரு உண்மையான கர்த்தர் இயேசுவின் சீஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற டிரான்ஸ்பர்மேஷன், சுபாவ மாற்றம், ஜென்ம சுபாவம். பழைய மனுஷனுக்குரிய சிந்திக்கிற மெத்தடு, பேசுற மெத்தடு, செயல் பண்ற மெத்தடு எல்லாம் தூக்கி போட்டுடுங்க. குமாரன் சாயலுக்கு இப்ப நீங்க போகணும், வளர்ச்சி அடைந்து புதிதாக்கப்பட்ட அந்த புது மனுஷனை நீங்க தரிச்சு கொள்ளுங்க. அது புது மைண்ட் உங்களுக்குள்ள வந்துருக்கும். அந்த புது மைண்ட் என்ன சிந்திக்கும், எப்படி பேசும், எதை பின்பற்றும், அதன்படி நீங்க ஜீவியமாங்க செய்யணும். சகோதர சகோதரி, பழைய மனுஷன், நம்முடைய பழைய சுபாவம் உலகத்தை பத்தி தான் சிந்திக்கும். இந்த மாம்சத்து கடுத்துகளை தான் விரும்பும், அதுக்கு தான் வளையும். ஆனா புது மனுஷன் பரலோகத்துக்கு உரியது தான் சிந்திப்பான், பரலோகத்துக்கு உரியதையே நோக்கி பார்ப்பான். இதுதான் அந்த சுபாவ மாற்றம். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இது நடக்கணும். இதுதான் கர்த்தரே சொன்னார், நிக்கதேமோ, ஆவியில நீங்க ஒரு கருவாக உருவாகணும். கிறிஸ்தியத்தின் சிந்தை தரப்பிச்சுட்டு ஒரு புது சக்தியா அந்த சிந்தையில நீங்க நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து குமாரன் சாயலையே அடையணும், அடைஞ்சிட்டு பிறக்கணும். ஒரு முழுமையான புது சக்தியா அந்த ப்ராசஸ் உங்களுக்குள்ள நடக்கணும். நிக்கதேமோ, அதுதான் முக்கியம். நீங்க பரலோக ராஜ்யம் போகணும்னா அது நிக்கதேமோ இடத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் போட்டோம், ஒவ்வொருத்தரையும் போட்டோம். கர்த்தரியேசு உங்களுக்கும் அதான் சொல்றார், எனக்கும் அதுதான் சொல்றார். இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் எதுக்கு என்ன நடக்கணும் நமக்குள்ள, இதுதான் நாம் அங்க சிந்திக்கிறோம். சகோதர சகோதரர், இது எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுங்களா? வசன வாசம், இந்த ரெண்டு மனுஷனும் இருப்பாங்க நமக்குள்ள. வசனத்துல என்ன சொல்றதுன்னா, பழைய மனுஷன கலைந்து போட்டுட்டு புது மனுஷன என்னமோ பழைய சட்டை எடுத்து கழட்டி போட்டுட்டு புது சட்டை எடுத்து மாற்ற மாதிரி சொல்லப்பட்டு உண்மையில அதுதான் நடக்கணும். ஆனா இது டக்குன்னு நடந்துருமா? இந்த பழைய மனுஷன கலைந்து போடுறது இருக்கு இல்லைங்களா, கலட்டலாம் கலட்டலாம், கலட்டிட்டே இருப்போம், கலட்டிட்டே இருப்போம், கலட்ட முடியாது, என்ன பண்ணிட்டே இருக்கணும். கலட்டுறதே பல வருஷம் ஆகும், அதுக்கும் எவ்வளவு நேரம் போராடணும், சாகர வரைக்கும் போராடணும். ஒரு விதத்துல சொன்னா சாகர வரைக்கும் பழைய மனுஷனை கலைந்து போட்டுட்டே தான் இருப்போம், சாகர வரைக்கும் புதிய மனுஷன் என்ன பண்ணிட்டே தான் இருப்போம். இது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ்னா இது ரெண்டும் நடந்துட்டே இருக்கும். ஏன்னா பிறந்ததுல இருந்து நம்ம புத்தி எப்படி இருக்குதோ இப்ப எப்படித்தான் இருக்குது, முன்ன காட்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அது அப்படித்தான் சிந்திக்கும், அப்படித்தான் பேசும், அதுக்குன்னு சில ஃபேவரேட் இருக்குது இல்லைங்களா. குணம் அந்த பொழுதுபோக்கு, மாம்சைச்ச, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாம் அதுதான் அது சிந்திக்கும். அது கழிஞ்சு போறது சிம்பிளா வசனத்துல சொல்லியிருக்கு, ஏன்னா அதுதான் நடந்து முடியணும். ஆனா அது நடக்கிறது என்னமோ பிராக்டிக்கல் லைஃப்ல ஒரு வாழ்க்கை முழுக்க எடுத்துக்கணும். ஏன்னா வசனம் வாசிக்கிறோம் கலாத்தியர் 5:17ல, இது உண்மை, இது பக்கா ட்ரூத். என்னன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவே தான் இச்சிக்கும், ஆனா ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவே தான் இச்சிக்கும். இன்னும் சொன்னா பழைய மனுஷனு புதிய மனுஷனுக்கு விரோதமாகவே தான் நிப்பார், ஆனா புது மனுஷனு பழைய மனுஷனுக்கு விரோதமாக தான் நிப்பார். மறுபடியும் சொல்றேன், பழைய சிந்தை புது சிந்தை புதிய சிருஷ்டிக்கு விரோதமாகவே தான் சிந்திக்கும், புது சிந்தை புதிய சிருஷ்டி பழைய சிந்தைக்கு விரோதமாகவே தான் சிந்திக்கும். இதுதான் ரெண்டுனுடைய சுபாவம். அந்த ரெண்டும் எங்க தான் இருப்பாங்க, உள்ள இருப்பாங்க. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை, எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை? நெக்ஸ்ட் என்ன சொல்லும் பசன வாசிங்க, பாத்தீங்களா, நீங்க என்ன செய்ய வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியாத படிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்றும். பழைய மனுஷன் சிந்தையில சினிமா போகணும்னு நினைப்போம், உடனே புது மனுஷன் என்ன சொல்லும், நீ யாரு, புது சிருஷ்டி, தேவனுடைய பிள்ளை, இப்படி செய்யலாமா? உடனே டிஸ்டர்ப் சரி, நான் பைபிள் கிளாஸ் போறேன். புது மனுஷன் சொல்லும் போது பழைய மனுஷன் சொல்லுவார், என்ன அவ்வளவு சீக்கிரத்துல என்னையும் மறந்துட்ட, நீ பைபிள் கிளாஸ்க்கு எதுக்கு போகணும், கொஞ்சம் டிவி பார்க்கலாம். இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்ய முடியாதபடிக்கு ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுமே எப்படி இருக்கும், விரோதமா இருக்கும். இது ஒரு போராட்டம் சகோதர சகோதரிகளே, இது ஒரு போராட்ட நிலை. அந்த பழைய மனுஷனுக்கும் புது மனுஷனுக்கும் எப்போதும் இருக்கும், சாகர வரைக்கும் சகோதர சகோதரிகள். இந்த ஒரு நிலை குறிச்சுதான் ஒரு இடத்துல அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப அருமையா பேசுவார். அந்த வசனம் எல்லாம் ஒரு வேலை இன்னைக்குதான் உங்களுக்கு புரியுது, வாசிங்க அந்த வசனம் ஒன் ரெண்டு குறைய 4:7-10. பாருங்க, இந்த பொக்கிஷத்தை எதுல பெற்றிருக்கிறோம், மண் பாண்டத்துல பெற்றிருக்கிறோம். அந்த பொக்கிஷம் அப்போஸ்தலர் பவுல் சொல்றது என்ன, நீங்க கரெக்டா சொல்லணும், எது சத்தியம் சொல்லாதீங்க. ஏன்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம், அந்த சத்தியத்தினால நமக்குள்ள உண்டாகிறது என்னது, புது சிருஷ்டி, புது சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, the new creature, புது மனுஷன். இந்த புது மனுஷனை பெற்றெடுக்கிறோம். இந்த மண் பாண்டம் எது, மண் பாண்டம் பலவீனமான சரீரம். ஏன்னா இது பலவீனமான சரீரம், இது எவ்வளவு பலவீனம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியுமே. உங்க மாம்சம் எவ்வளவு பலவீனோ, எவ்வளவு பலவீனோங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும் என்னுடைய மாம்சம் பத்தி அவ்வளவு பலவீனம். ஆனா உள்ள இருக்குது என்னது, ஒரு பொக்கிஷம், புது சக்தி. பாருங்க இதுல என்ன விஷயம்னா, யாராவது பொக்கிஷத்தை கொண்டு போய் மண்பானையில வைப்பாங்களா, சும்மா லிட்டரலா கேக்குறேன். உங்க வீட்டுல ஜுவல்ஸ் இருக்கும் கண்டிப்பா, எல்லாரும் வீட்லயும் எங்க வச்சிருக்கீங்க, வீட்டுல ஒரு மூலையில கீழே மண் போட்டு ஒரு அழகான பானை வச்சு அதுக்குள்ள வச்சிருக்கீங்களா, பாதுகாப்பா வைக்கலாம், வச்சா அந்த பொக்கிஷத்துக்கு என்ன இல்ல, பாதுகாப்பு இல்ல. ஏன்னா அது மண் பாண்டம், அதுக்கும் பொக்கிஷத்துக்கும் மேட்ச் இல்ல, சூட் ஆகாது. ஆனா எங்க வச்சிருக்கிறீங்க, லாக்கர்ல வச்சிருக்கிறீங்க. ஏன்னா அது பொக்கிஷம், பொக்கிஷம் லாக்கர்ல தான் வைக்கணும். அது மாதிரி ஆயிருக்குது, இது பொக்கிஷம். ஆனா அது இப்ப இருக்கிறதோ பலவீனமான இந்த சரீரத்துல பெற்றிருக்கும். அதனால வசனத்துல பாக்குறோம், படிங்க, எவ்வளோ போராட்டம் அதனால எங்களுக்கு இருக்குது அங்க சொல்ற. இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறனோ அது என்னால செய்ய முடியறதில்லை இல்லைங்களா. நான் செய்யணும், நல்லது செய்யணுங்கிற விருப்பம் என்னிடத்துல இருக்கு, ஆனா அது செய்யக்கூடிய வல்லமை என்கிட்ட இல்ல. என்ன சொல்றாரு, நான் நிர்பாகியம் உள்ள, ரொம்ப எவ்வளவு போராட்டம் பாரு, கவனிங்க பிரதர் சகோதர சகோதரிகளே. இந்த போராட்டமான வாழ்க்கை பத்தி தான் சொல்லும் போது மத்தேயு 7:14 வசனத்துல ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கு, இடுக்கமும். புரிஞ்சீங்களா, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல நீங்க பயணிக்க வேண்டிய பாதை இது, ஜீவனுக்கான பாதை இது. எப்படி இருக்கு வாசல், இடுக்கம். வழி எப்படி இருக்குது, நெருக்கம், கஷ்டம், போராட்டம், சோதனை, அப்படித்தான். ஆனா அதன் வழியா தான் எங்க போக முடியும். ஆனா இத கண்டுபிடிக்கிறதே, ஓப்பனா சொல்றேன், நெய்வேலியில தேவன் பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு, ஒரு சிலர் தான் இப்போ அந்த வாசல்ல கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குறீங்க. இதுதானா ஜீவனுக்கு போற வாசல். இப்ப மைண்ட்ல என்ன ஓடிட்டு தெரியுங்களா உங்களுக்கு, போலாமா வேண்டாமா தெரியல. எத்தனை பேர் இதுதான் ஜீவனுக்கான வாசல், இதுல கர்த்தர் ஏற்று போயிட்டாரு முன்னால, அப்போஸ்தலர்கள் போயிட்டாங்க, அதோ அவங்களுடைய பாதச்சூடு தெரியுது, போலாமோ? கர்த்தர் இயேசு பார்த்து, அப்போஸ்தலர்கள் பார்த்து, அவங்களுடைய அறிவுரைகள் பின்பற்றிட்டு போலாம் முடிவெடுப்பீங்க. தெரியல எத்தனை பேர் அந்த பாக்கியமான முடிவு நீங்க எடுத்தீங்க. தேவன் உங்களை நடத்தணும், ஜெபிக்கிறோம். ஆனா சகோதர சகோதரிகளே, இதுதான் ஜீவனுக்கான வாசல். இது இடுக்கம் தான், இது நெருக்கம் தான். கண்டுபிடிக்கிறது ரொம்ப சில்லர். இன்னைக்கு இருக்கிற 300 கோடி கிறிஸ்தவர்கள் பாவம், பரிதாபம், இரக்கம் படணும் நாமோ. ஆனா தேவன் இறக்க வைக்கணும். யார் யாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கிறார்? சகோதர சகோதரிகளே, இந்த பாதையில முடிவு பரையந்தம் நினைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி இந்த பாதையில பயணம் செல்கிறவங்களுக்கு தான் இந்த புது சக்தி தான். சகோதர சகோதரிகளே, நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரியும், ஏன்னா உங்க அம்மா அப்பா கிறிஸ்தவர்கள். ஆனா நீங்கள் புது சக்தி ஆயிட்டீங்க. உங்களுக்குள்ள ஆவி வார்த்தை ஜனிப்பித்தல் நடந்து கிறிஸ்தியேசுவின் சிந்தை உருவாயிருக்க, அந்த சிந்தை ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கா? குமாரன் சாயலுக்கும் போ. அதுதான் இந்த கேள்வியினுடைய அர்த்தம். புது சக்தியா நீங்க சகோதர சகோதரிகளே, இந்த புது சக்திக்கு அந்த பழைய மனுஷனுக்கும் நடக்கிற போராட்டம் பத்தி தான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரே, நல்ல போராட்டத்தை. இன்னைக்கு எல்லாம் நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள்னா ஹிந்துஸ் கூட போராடணும், முஸ்லீம் கூட போராடணும். முதல்ல யார் கூட போராடணும்? நீங்க நம்ம பழைய மனுஷனோட போராடி புது மனுஷனே ஸ்ட்ரென்தனாய் நிக்கணும். இந்த போராட்டம் தான் அப்போஸ்தலர் பவுல் பேசினார். நான் நல்ல போராட்டம் போராடினேன். அவர் சொல்றார் இன்னொரு இடத்துல, ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆனாலும் நான் விடுறதில்லை, அந்த ஒன்றே நான் செய்யறேன். தேவ சித்தம் என்னவோ அந்த புது மனுஷனை தரிப்பிக்கிறதே நான் பாக்குறேன் சொல்றார். அவருடைய லைஃப் எல்லாம் படிங்க, மற்ற அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில படிங்க. இந்த போராட்டம் தான் அவங்களுக்கு மெயின், மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அதெல்லாம் செய்யறதுக்கு தேவன் கூட இருக்கிறார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. தேவன் எல்லாமே செய்வார். இவ்வளவு பெரிய ட்ரூத் வச்சுட்டு யார் வந்தா என்ன முன்னாடி? ஒன்னும் பயப்பட தேவையில்லை. நிக்கலாம், வசனம் எடுத்து நிக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள இந்த பழைய மனுஷனு புது மனுஷனு இவங்களுக்குள்ள நடக்கிற போராட்டம், இதுல நாம ஜெயம் கொள்றது, பழைய மனுஷனு கலைந்து போறது, ஒவ்வொரு நிமிஷம் வர சோதனை, ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு நாள், வாரம், மாதத்துக்குரிய சோதனைகள் மேற்கொண்டு மரண பரியந்தம் உண்மையிலவங்களா இருந்து ஜெயிக்கிறது தேவனுடைய கிருபையில தான் நாம் செய்ய முடியும். நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா இது எப்படி நடக்குதுன்னா, இந்த ஒரு சின்ன டயக்ராம் உங்களுக்கு அங்க போட்டுருக்கோம் பாருங்க. மொதல் வட்டம் இது எடுத்துட்டீங்கன்னா பாருங்க, இது நாம், இது நம்ம பழைய மனுஷன் பாருங்க. அந்த வசனம் சித்தோட அந்த நிலையை நமக்குள்ள விழுகும், அப்படித்தான் இருக்கும் ஆரம்பத்துல. அப்புறம் பாருங்க, அந்த வசனத்துக்கும் நம்ம பழைய மனுஷனுக்கும் ஒரு சின்ன போராட்டம் ஆரம்பிக்கும். அப்படின்னா அந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள சில பழைய சுபாவங்கள் இல்லாதது தப்புன்னு தெரிய வருது. அதையெல்லாம் நம்ம விடணும்னு நினைக்கிறோம். இந்த ஸ்டேஜை கடந்தவங்க தான் நீங்க பாத்துருப்பீங்க சபைகள் எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க, நான் அப்படி இருந்த ஸ்மோக் பண்ணிட்டு ஆனா இப்ப எல்லாம் என்ன பண்றது இல்ல. அதுதான் அவங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆனா அது நல்லதுதான். ஆனா அது வெரி பிகினிங் ஆஃப் த கிறிஸ்டியன் ஃபேத். அது கிறிஸ்தவ ஜீவிதத்துல ரொம்ப துவக்கம். ஆனா அது நடக்கும். அந்த வாசிக்கும் ஒரு மாதிரி அந்த நிலைக்கு அதிகரிக்கும். மேலும் மேலும் படிக்க வசனத்தை மேலும் மேலும் தியானிக்கிற அந்த ஒரு திருப்பம் தான் நாம பின்பற்றி நடக்கணும். இது வரைக்கும் அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள நடக்கிற விஷயம். ஆனா இந்த மூணாவது
இயேசு அவரை அடிச்சுவிடு, சிலுவை, பாடுதல், படணும் அந்த முடிவுக்கு வருவோம். வரும்போது தான் இப்ப அவருக்குள்ள உண்மையிலே ஒரு பரிசுத்தம் ஆகுதல். இங்கிலீஷ்ல சாங்கிபிகேஷன் பிகின், ஆரம்பிக்கிறது பரிசுத்தம் ஆகுதல். அறிகிறாங்க உடனே ஒரு உடன்படிக்கை, ஞான ஸ்நானம், தண்ணீர் முழுக்க ஞான ஸ்நானம் ஜலத்துல முழுக்கி இருக்கிறது. இது அடையாளம் தான் வெளிய. ஆனா அந்த வெளியாகமான அடையாளம் நடக்கிறதுக்கு முன்னால அவங்களுக்குள்ள அந்த ஜலத்தினால ஒரு உருவாகுது, வசனத்தினால உருவாகுற ஒரு புது சிந்தை. கர்த்தரே தூக்கினால அவர் திட்டம் செஞ்சு தேவ திட்டம் செஞ்சு நடக்கணும். அப்ப யாரோதான் சகோதரர் சகோதரிகளே பின்னால அந்த ஜெனிப்பித்தல் ஒரு புது சிந்தை உருவாக்கி. ஆனா அதே சரியத்துல என்ன இருக்குது, மலையா ஒரு மனுஷன் இருக்கிறாங்க. இப்ப ஆரம்பிச்சு சொந்த போறாங்க மலையவன் புது மனுஷன். அவர் ஒரு விருப்பம், அதுக்கு இவர் எதிர்ப்பார். இவர் ஒரு விருப்பம், அதுக்கு இவர் எதிர்ப்பார். தண்டன அப்போ பவுல் சொல்லிட்டா அந்த போராட்டம், அது கொஞ்ச நாளாக நாளாக அந்த புது சிந்தையை அந்த நல்ல வளர்ச்சி அடையும், வளர்ச்சி அடையும். ஆரம்பத்துல இந்த நிலைமையெல்லாம் சொல்லும் போது புது சிந்தை ஒன்று சொல்லும், ஆனா அது தலை மனுஷன் கிட்ட எடுப்பாரு. யாருதான் ஜெயிப்பான்? கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்போம், தலைய வேலைகளும் போயிட்டே இருக்கும். ஆனா மக்கள் வரும் இங்க நமக்கு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது நமக்கு செய்யலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் புது மனுஷன் பேசினாவாரு, இன்னும் சீரியஸா சிந்திப்பாரு. இல்லையே நமக்கு செய்யக்கூடாது, போக வேண்டாம். ஒரு சில சமயங்கள்ல ஜெயிக்கவும் ஆரம்பிப்பார். புது மனுஷன் அப்படின்னா புதிய சிந்தை, பழைய சிந்தையை ஜெயிக்கணும். ஒரு சில ஒரு நாள்ல 10 சோதனைனா ஒரு சோதனையில ஜெயிக்க ஆரம்பிக்கும் புது மனுஷன். அந்த நிலைமை
முதல்ல. இந்த புதிய சக்தியை சிந்திக்க ஆரம்பிக்கும் போது வந்துட்டு
ஒரு வேலை சொன்னீங்க.
இப்ப நீங்க எந்த வட்டத்துல இருக்கிறீங்க? நீங்க எது வேணா சொல்லலாம், நான் இல்ல சொல்ல மாட்டேன். ஆனா என் கருத்து சொல்றேன், காலங்க ஒருவேளை வார்த்தை போட்டு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சு இந்த மீதியான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு பாலமா கற்றுக்கொண்டு கர்த்தர் ஏற்போடு பாடுபடுனா என்ன, அதுக்கான பாதைனா என்ன கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, முடிவு எடுக்கணும். அது முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் புது சிந்தை உள்ள வரும். மன்னிக்கணும், நோ நோ பிரதர், நாங்க இங்க வந்துட்டோம் அங்க வந்துட்டோம் சொன்னா மன்னிக்கணும் இல்ல. ரொம்ப அன்பா நான் சொல்றேன், எவ்வளவு வருஷம் கிறிஸ்தவரா வேணா நீங்க இருங்க, எப்பேற்பட்ட வாழ்க்கையை வேணா வாழ்ந்துட்டு இருங்க. ரொம்ப தாழ்மையா சொல்றேன், ரொம்ப ரேர் இது கிறிஸ்தவர்கள்ல, ரொம்ப ரேர். உண்மையா உண்மையா தான் சொல்லணும், பச்சபாதம் இல்ல, அது உங்கள் நன்மைக்கு தான். ஒருவேளை உங்கள் முகத்துக்கு நான் இப்ப பேசி ஆமா ஆமா நீங்க கூட எட்டாவது வட்டத்துக்கு வந்துட்டீங்க, அடுத்த வருஷமே நீங்க புது சக்தி சொன்னா நீங்க அந்த மாதிரி ஆகவே முடியாது. நீங்க அதிகபட்சம் அந்த மூணாவது வட்டத்துல இன்னைக்கு இருக்கிறீங்க. ஆனா
இந்த நிலைமை வரும்போது வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கோம், அப்பதான் நடக்கும். என்னன்னா மாம்சத்துல மரணம், அந்த பொக்கிஷன் மாம்சத்துல பூர்ண வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இப்ப தேவன் சொல்வாங்க புது சிந்தை, அந்த புது சக்தி பிறப்புக்கு ஆயத்தமாயாச்சு, அதனுடைய வளர்ச்சி காலத்துல ஒரு பூரண வளர்ச்சி அடைஞ்சிச்சு, குமாரன் சாரிச்சு வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேல அந்த பொக்கிஷன் அந்த மண்பாண்டத்தில் இருக்கக்கூடாது, கலத்தி போடும் மண்பாண்டம் தூக்கி வீசுங்க. இந்த மாம்ச சரீரத்தை இப்ப தேவன் எதுதான் பார்ப்பானா, அந்த சிந்தை தான் பார்ப்பார், உள்ள இருக்கிற ஆவியின் சிந்தை. இப்ப தேவன் என்ன நினைப்பானா, அந்த ஆவியின் சிந்தைக்கு பொருத்தமான ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கிற நேரம் வந்திருக்கும். சம்பவிக்கும் அப்போ மாம்சத்துல நமக்கு மரணம், அந்த மரணத்துல இந்த சரீரம் கலைந்து போடப்படும். உடனே அந்த புது சிந்தைக்கு தேவன் சொல்வாங்க, ஒரு ஆவியின் சரீரம், அழியாமையின் சுபாவம்,
திவ்ய சுபாவம், கர்த்தர் ஏற்று பெற்றிட்ட சுபாவம், பிதாவின் சுபாவம், அது வாங்கும் போது இருப்போம் பரலோகத்துல ஆவியின் சரீரத்துல. சகோதர சகோதரிகளே, அப்பதான் புது சக்தி பிறந்துடுச்சு. இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அப்ப புது சக்தி நமக்குள்ள உருவாகணும், வளரணும், பிறக்கணும், ஜனிப்பிக்கப்படணும், வளர்ச்சி அடையணும், பிறக்கணும், கரு உருவாகணும், கரு வளரணும், பிறக்கணும். இந்த பிறத்தல் எப்ப நடக்கும்னா
மரணத்துக்கு, அது இருக்கும் அதற்கே ஆவியின் சரீரத்துல,
மாம்ச சரீரம் இல்ல. இதுதான் சகோதர சகோதரிகளே அந்த புதிய சக்தியினுடைய வளர்ச்சி பாதை, அது பிறக்கும். இப்படியாக வந்தவங்க தான் முழுமையான புதிய சக்தி சகோதர சகோதரிகள். ஆனா இது நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போதே இப்ப நமக்கு அந்த கேள்வி வரும், நாம் எந்த அளவுக்கு அந்த புதிய சக்தியில எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு அளவுகோல் வசனத்துல இருக்கு. வசனம் வாசிங்க, ரெண்டு பேரும் 1:5-7. இப்படித்தான் அந்த புது சக்தி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நற்குணத்தோட இன்னொரு நற்குணத்தை பெற்றுக்கொள்ளுகிற வளர்ச்சி பாதையில படிப்படியாக அங்க போகும். நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உங்கள் விசுவாசம் தான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருக்கும். விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தி, தேவபக்தியோட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோட அன்பு, நாளுக்கு நாள் நீங்க கூடிட்டே போனோம். இதெல்லாம் அந்த புதிய சக்தியா நாம் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கிறோங்கிறதுக்கான சில அளவுகோல்கள். இத இன்னொரு விதத்துல நம்ம சொன்னா சகோதர சகோதரிகளே, இதுக்கு பேர் என்னன்னா கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் 22-23 வாசிக்கிறோம். இந்த ஆவியின் கனிகள்ல நாம வளர்வது தான் இந்த ஒரு வளர்ச்சி. அந்த ஆவியின் கனிகள் சொல்லும் போது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உணர்ந்திருக்கிறாங்களா? இந்த ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறாங்களா? எத்தனை பேர் ரொம்ப சர்ப்பம் சகோதர சகோதரிகள். இந்த விஷயம் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துல கூட இருக்கு. ஒரு நிழல் ஆசரிப்பு கூட உங்களுக்கு நினைவு இருக்கும். பிரகாரத்துக்கு அப்புறம் என்ன ஒரு அறை இருக்குது? பரிசுத்த ஸ்தலம் இல்லைங்களா? பிரகாரம் அழைக்கப்பட்ட நிலை, விசுவாசிகள் நிலை. ஆனா அந்த பரிசுத்த ஸ்தலம் என்ன நிலை? தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, சீஷர்கள் ஆகிற நிலை. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன நல்லா இருக்கும்? என்ன இருக்கும்? என்னென்ன இருக்கும்? என்னென்ன பர்னிச்சர்ஸ் இருக்கும்? டேபிள். என்ன டேபிள்? சமூகத்து அப்போ, அப்புறம் பொன் குத்து விளக்கு, அப்புறம் பொன் தூப பீடம். என்னது அது குறிக்குது? அந்த நிலைமைக்கு வந்துட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு. புது சிருஷ்டி ஆயிட்டவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா காணிக்குது. அந்த பரிசுத்த ஸ்தலம் பொன் சுத்தவிளக்கு குறிக்குது. பரிசுத்த ஆவியினால நமக்குள்ள பிரகாசிக்கிற சத்திய வெளிச்சம் நமக்கு ஆகாரம். அப்ப என்னன்னா சமூகத்து அப்பம், தேவனுடைய வார்த்தைகள் தான் ஆகாரம். இந்த பரிசுத்த ஆவியின் பிரகாசித்தலே தேவனுடைய வார்த்தையின் மீதான வர்ஷிப்பு இருக்கும் போது அப்படியே அனுதின வாழ்க்கையில நம்முடைய பலிகள் ஏறெடுக்கப்படும் இல்லைங்களா? அந்த போராட்டத்துல நம்ம பலி ஆகிறது தான் அங்க காமிக்குது. அந்த பொன் தூப தீபம் அக்னியில என்ன போடப்படும்? அந்த சுகந்த வர்க்கம் அங்க போடப்படும். என்னன்னா அந்த இந்த நிலைமையில இந்த மாம்சத்தோடு உலகத்தோடு நமக்கு இருக்கிற போராட்டத்துல நம்ம வெளிப்படுத்துற அந்த குணலட்சணம் கேரக்டர் தான் அந்த ஸ்மோக், அந்த என்னது புகை வந்துட்டு அங்க நிரம்புறது. சகோதர சகோதரிகளே, இப்படியாக அங்க வளர்ச்சி நாம அங்க அடைவோம். எந்த அளவுக்கு நான் ஒன்னியோவான் 5:1 வாசிங்க. ஆமா, சோ பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும், யார் பிறப்பித்தவர்? பிதாவாகிய தேவன். எவனோ அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அப்படின்னா பாருங்க, நம்மளை போன்ற மற்ற புது சக்திகள் மேல கூட நாம் என்ன பண்ணுவோம்? இந்த அன்புல வளரும். வைக்கணும் இல்ல, இது அவ்வளவு சுலபம் இல்ல. நம்ம பிரதர்ஸ் மேல அன்பு வைக்கணும். அதுதான் வாழ்க்கை முழுக்க நமக்கு இருக்கிற அந்த சோதனை. சகோதர சகோதரிக்கு இந்த புதிய சக்தி ஆகி நம்மளை போல புதிய சக்தி ஆயிட்ட சகோதரர்கள் மத்தியில இருந்து ஒருமிச்சு தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு நம்ம பிரயாசம் எடுப்போம். ஊழியத்துல, சாட்சியில, அறுவடை வேலைகள்ல, அப்ப எவ்வளவோ பலகீனங்கள் உடன் சகோதர சகோதரருடைய பலகீனத்தை பார்ப்போம். அதனால பாதிக்கப்படுவோம். அவைகளுக்கு பொறுக்க ஆரம்பிக்கணும், அவைகளை சகிக்க ஆரம்பிக்கணும். அவங்களும் நம்மள மாதிரி பலவீனம் தான், அவங்கள போல நாமளும் பலவீனர் தான். இதெல்லாம் நம்ம சகிக்கணும், அன்பு செலுத்தணும். இந்த குணலட்சணத்தை எல்லாம் நாம அங்க உணர்வோம். ஆனா இப்ப எல்லாம் அப்படி வராது. இப்ப எல்லாம் உடனே என்ன வரும்? ஒரு சகோதரருடைய பலவீனம் பார்த்தா டக்குன்னு கோபம் வரும். கீழா பாப்போம், ஏன் இவர் இப்படி பேசுறாரு, இப்படி செய்யறாரு, என்ன மனுஷன் இவரு. ஆனா அந்த புது சக்தி வாழ்க்கையில போகும்போது அவர் செய்யறாரு, அதே மாதிரிதான் நான் கூட ஒரு காலத்துல அவருக்கு செஞ்சிருப்பேன். நம்ம எல்லாம் பலவீன பாண்டங்கள், ஆனா எல்லாம் புது சக்தி ஆயிருக்கிறோம். அவர் நல்லா வளர்றதுக்கு நான் உதவி செய்யணும், நான் வர்றதுக்கு அவர் உதவி செய்யணும். சகிப்போம், பொறுப்போம், எதற்கு அன்பா சொல்லுவோம். இப்படி போகும்போது சிந்தனை இதுதான் சொல்றது. பழைய எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் என்ன எடுக்கிறீங்க? சிந்திக்கிற மெத்தடே புதுசா இருக்கும். புதிய சக்திகளுக்கு சகோதர சகோதரிகள், இப்படியாக இந்த சக்திகள் வழிநடத்தப்படுவாங்க. புதிய சக்திகள் இந்த சமயத்துல இவங்களை உருவாக்குற சக்திகள் பத்தி வாசிக்கலாம். ஒண்ணு பிலிப்பியர் 1 அஞ்சாம் வசனம். பாருங்க சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த பாடம் நாம சொல்லும் போது இவ்வளோ பெரிய ஒரு ஜீவியம் நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறாரா, நம்மளால முடியுமா, உங்களுக்கு யோசனை வரலாம் இல்லைங்களா? அதனால தான் நான் சொன்னேன், அந்த பாதைய தூரத்துல இருந்து பார்த்துட்டு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு பின்வாங்க கூட நினைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிறிஸ்து இயேசுவின் பாயல் நாம இந்த மாற்றத்துல இருந்து அது முடியுமா யோசிக்கலாம். அப்பதான் இந்த காரியம் எல்லாம் நமக்குள்ள யாருனால நடக்குதுன்னு பார்க்கணும். பார்க்கும்போதுதான் நம்பிக்கை வரும், நம்மனால முடியும், நாம செய்யணும், நம்ம செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் நமக்குள்ள யார் நடத்துறாரா, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் யார் தொடங்கியிருக்கிறாரு? ஆமா, அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புங்கள். இந்த புது சிந்தை நமக்குள்ள தேவன் உருவாக்கிட்டார், அவரே அந்த விருப்பம் நமக்குள்ள ஏற்படுத்தினார். அந்த புதிய சக்தியாக நாம உருவாகி வளர்ச்சி அடைந்து முழுமை அடைவதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய வாழ்க்கையில யார் தான் ஏற்படுத்துறாரு? தேவன் ஏற்படுத்துறார். ஒவ்வொரு சோதனை, ஒவ்வொரு வெற்றி, ஒவ்வொரு சந்தோஷம், ஒவ்வொரு வருத்தம் தேவன் அங்க அனுமதிக்கிறார். சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிங்க பிலிப்பியர் 2:13 கூட. பாருங்க, அவரே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி இந்த விருப்பத்தை செய்கைய நமக்குள்ள, அதனால நம்ம பலவீனம் குறிச்சு பயப்பட தேவையில்லை. இந்த மாற்றம் தேவன் உள்ள உண்டு பண்ணிட்டார் நமக்குள்ள, அவர் தான் வழி நடத்துவார் நம்முடைய மரணம் வரைக்கும். சகோதர சகோதரிகளே, இது பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வரணும். அப்போ இந்த ஜீவியம் முழுக்கம், இந்த போராட்டம் முழுக்கம் நம்மோடு யார் இருக்கிறாங்க? தேவன் இருக்கிறாங்க, கர்த்தர் இயேசு இருக்கிறாங்க. அதான் தேவன் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் உங்களை விட்டு விலகிறது இல்ல. இவங்களுக்கு தான் அந்த வாக்கு தத்துவம் இல்லைங்களா? இது எதுக்கு நாம யோசிப்போம்? கடன் வாங்கிட்டு கட்ட முடியாத போது பயப்படாதீங்க, நான் உங்களை விட்டு விலகிறது இல்ல. உங்களை அங்க அப்ளை பண்ணும் என்ன விஷயம் அது? உலகம், உலக பிரகாரமான விஷயத்துக்கு ஆவிக்குரிய வாக்கு தத்துவங்கள் போடுறதா, அது ஒரு விஷயமாது. வேலை, கல்யாணம் இல்லைங்களா? இவ்வளோ முக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீவியம் இருக்கு, இவ்வளோ போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை. தேவன் கூட இல்லாட்டி, கர்த்தர் ஏற்று நம்மளை கரம் பிடிச்சி வழி நடத்தாட்டி யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனா ஜெயிப்போம் தேவனால, கர்த்தர் ஏற்றுனால. அவங்க கூட இருப்போம். நமக்கு வர சோதனைகள், நமக்கு வர போராட்டங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் மத்தியும் அவங்கதான் அந்த சூழல் ஏற்படுத்துறாங்க, அவங்களே அதன் மத்தியில வழி நடத்துறாங்க. இதெல்லாம் எதுக்கு அவங்க பண்றாங்கன்னா, நம்ம அந்த ஒரு புதிய சக்தியா முழுமை அடையணும்னா அந்த மாதிரி சூழல் மத்தியில தான் உருவாகும் இல்லைங்களா? ஒரு கல்லுல இருந்து ஒரு சிற்பம் உருவாகணும்னா எப்படி உருவாகும்? சிற்பி ஒருத்தர் வேணும், அந்த சிற்பி கையில என்ன எடுக்கணும்? உளி எடுக்கணும். அந்த சிற்பி அந்த உளியை எங்க வைக்கணும்? கல்ல வைக்கணும். கல்லுக்கு என்ன உழுகும்? அடி உழுகும். எப்படி இருக்கும்? வலிக்கும். ஆனா வலிக்குது சிற்பி வேண்டாம் அப்படின்னா கல் எப்படிதான் இருக்கணும்? அவ்வளவுதான். சிற்பி ஆகணுமா? ஆமா, கொஞ்சம் வாங்குங்க, கொஞ்சம் வலி தந்தீங்க, எதிர்கொள்ளுங்க. ஆனா பயப்படாதீங்க, உங்களை யார் தான் உருவாக்கிட்டு இருக்கிறார்? திருப்பி கையில இருக்கிறீங்க நீங்க. தேவன் உங்களுக்குள்ள அந்த மாற்றம் பண்ணுவார், தேவன் தான் அனுமதிக்கிறார், அதன் மூலம் உங்களை உருவாக்குறார். அவருடைய குமாரன் சாயலுக்கு அன்புல, பொறுமையில, இரக்கத்துல, இச்சை அடக்கத்துல, சார்ந்த குணத்துல, சகிப்பு தன்மையில உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார் தேவன். அவர் தான் திருப்தி. இப்போ திருப்பம் என்ன மாத்திரம் செய்யணும்? எதுக்கெல்லாம் கேள்வி கேட்க வேண்டாம், அமைதியா திருப்தி கையில கொடுத்துட்டு சைலண்டா இருக்கணும், அவ்வளவுதான் போதும். அழகான திருப்தி வரும். எப்படி நாம புது சக்தி ஆகும்? இப்படித்தான் ஆகும். சகோதரிகளே, தெரியல உங்கள் இருதயம் இப்ப எப்படி இருக்குன்னு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவ வழி, இதுதான் வாய்ப்பு, இதுலதான் ஆசீர்வாதம். எங்க வேணா போய் கேளு, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. தேவன் அதிகாரத்துல தெளிவா அவருடைய அன்புல இந்த கடைசி நாட்கள்ல உங்க எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். நீங்க நன்றி சொல்லணும். இன்னைக்கு நைட்டு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார், எப்படி நம்மளை மாற்ற போறார், என்னெல்லாம் நமக்குள்ள நடக்கும், எப்படி அவருடைய கைகளுக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்து நம் தாழ்மையா இருக்கணும். சகோதர சகோதரிகளே, நம்ம அதே சிந்திக்கணும். இப்ப இதெல்லாம் நடந்து முடியும் போது பாருங்க அந்த மாற்றம். ஒன்பது 15:42-44 இது ரொம்ப ராங் டிரான்ஸ்லேஷன். தமிழ்ல வசனம் பாருங்க, இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அப்படியே இருக்கும், அலி உள்ளதா விதைக்கப்படும். இல்ல, அலி உள்ளதுல விதைக்கப்படும், அழிவில்லாததுல எழுந்திருக்கும், கனவீனம் உள்ளதுல விதைக்கப்படும், மகிமை உள்ளதுல எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதுல விதைக்கப்படும், பலம் உள்ளதுல எழுந்திருக்கும். என்னது விதைக்கப்படுது? புது சிந்தை. இந்த புது சிந்தை இப்ப பாருங்க வசனத்தை, அழி உள்ள இந்த சரீரத்துல விதைக்கப்படும், ஆனா அது உயிர் தரும் போது அழிவில்லாத ஆவிக்குரிய சரீரத்தோடு எழுந்திருக்கும். அந்த புது சிருஷ்டி கனவீனம் உள்ள இந்த சரீரத்துல விதைக்கப்படும், ஆனா உயிர் தரும் போது மகிமையுள்ள ஆவிக்குரிய சரீரத்துல எழுந்திருக்கும். பலவீனம் உள்ள இந்த சரீரத்துல விதைக்கப்படும், ஆனா உயிர் தரும் போது பலம் உள்ள ஆவிக்குரிய சரீரத்துல உயிர்த்தனம். இந்த இப்படித்தான் புதிய சிருஷ்டி முதலாம் உயிர்த்தெழுதல்ல, சபைக்கான உயிர்த்தெழுதல்ல, அவர்களே உயிர்த்தெழுந்து முழுமையான புதிய சிருஷ்டியா பரலோக மகிமைக்கு திவ்ய சுபாவத்துக்கு அறியாமையின் ஜீவனுக்கு எழுந்திருப்பாங்க. ஆவியின் சரீரம், மகிமையின் சரீரம், புதிய சிந்தை பூரணமாக்கப்பட்டு அங்க இருக்கும் சகோதர சகோதரிகள். ஆனா இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே வசனம் வாசிங்க, 1 Thessalonians 4:16-17 வசனங்கள். பரிசுத்தவான்கள் புதிய சிருஷ்டிகளுடைய முதலாம் உயிர் தழுதல் இவ்விதமாக தேவனுடைய திட்டத்துல எப்ப சம்பவிக்கணும்? கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையில, அந்த வருகையின் காலத்துல இந்த முதலாம் உயிர் தழுதல் அங்க நடக்கும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் இயேசு நம்ம மத்தியில அவருடைய பரவசியாக வந்து இருக்கிற இந்த காலப்பகுதி சபை அவங்க புதிய சிருஷ்டிகள் மகிமை அடையக்கூடிய ஏற்றகாலமாக அங்க இருக்குது. சோ இப்போ அந்த கடைசி நாட்கள் நாம அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அவர்கள் உயிர் தெழும் போது எப்படி இருப்பாங்க? அந்த சரீரம் எப்படி இருக்கும்? மகிமை எப்படி இருக்கும்? வசனம் வாசிங்க, 1 Yohan 3:2. இப்போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனா இனிமேல் எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளியாவில். நம்ம என்னதான் தெரியும்னா, ஆவியின் சரீரத்துல திவ்ய சுபாவத்துல அழியாமையில இருப்போம், ஆனா அப்படி இருக்கிறது எப்படி இருக்கும் அது தெரியல நமக்கு. ஆனா எப்படி இருக்கும்னா, வசனம் வாசிங்க, ஆனா இப்ப நமக்கு என்ன தெரியும்னா, அப்படி நம்ம உயர்த்தணும் போது கர்த்தர் ஏசு எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே தான் நாம இருப்போங்கிறதுனால அந்த விஷயம் மாத்திரம் நமக்கு அவர் மாதிரியே இருக்கும். அவருடைய மகிமைக்கு ஒத்த மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அவருக்கு இருக்கிற கனத்துக்கு ஒரே கனம் நமக்கு அங்க இருக்கும். அப்படி இருக்கும், அது கன்ஃபார்ம். அந்த அளவுக்கு நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. ஆனா முழுசு நமக்கு தெரியல. எப்பதான் தெரியும்? எழுந்திருக்கும் போதுதான் தெரியும். சகோதரிகளே, புதிய சக்தியாக முழுமையாக எழுந்திருக்கும் போதே அங்க தெரியும். உண்மையிலே இது ஒரு ஆச்சரியமான பிறப்பு. இதுதான் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு நிக்கோதேம் கிட்ட சொன்னார். நிக்கோதேமோ, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணுமா அப்படின்னா ஒரு புதிய சக்தி தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா ஒரு புது சக்தி ஆகும்னா நீங்க மீண்டும் சத்திய வார்த்தையினால ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு புது சிந்தையை பெற்று அந்த சிந்தையில குமாரன் சாயலுக்கு வாழ்க்கை முழுக்க வளர்ச்சி அடைந்து மரணத்துல உயிர்த்து நீங்க எழணும். புதிய சக்தியா பிறக்கணும். அப்படி பிறக்கும் போது நீங்க ஆவியின் சரீரத்துல வல்லமையில நீங்க இருப்பீங்க புதிய சக்தியா. இதுதான் சொல்லிட்டேன். இவங்களை பத்தி தான் வசனம் வாசிக்கிறோம். யோவான் 3:8 அவர் சொன்ன வசனம், ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் எப்படியே காற்றை போலனா கண்ணுக்கு புலப்படாமல் வல்லமையில இருப்பாங்க. யார் இவங்க? ஆவியினால் புதிய சக்தியா ஜெனிப்பிக்கப்பட்டு முற்றிலும் புதிய சக்தியாகி ஆவியின் சரீரத்துக்கு கர்த்தர் இயேசுவினுடைய மகிமை கோப்பாக எழுந்திருப்பாங்க. பாருங்க, அவங்க தான். அவங்க எப்படி இருப்பாங்க? கண்ணுக்கு புலப்படுவாங்களா? ஏன், என்ன சரீரத்தில் இருப்பாங்க? அந்த நிலைமையில் இருக்கும்போது அவங்களுக்கு வல்லமை இருக்குமா? அப்பா என்ன வல்லமை! பிதாவோடு கர்த்தர் இயேசுவோடு கூட பரலோகத்துல அவங்க இருப்பாங்கன்னா என்ன வல்லமை அவங்களுக்கு! திவ்ய சுபாவம்னா என்ன வல்லமை! அவங்க தான் சொல்றார் ஆவியினால் பிறந்தவங்க. இந்த பெந்தெகோஸ்து சகோதர சகோதரிகள் எப்படி சொல்றாங்க பாருங்க, நாங்க ஆவியினால பிறந்துட்டோம். ஐயோ பாவம், அவர்தான் நான் சொல்லணும். அறியாமை, இருள். ஆனா அதுல ஒரு புண்ணிகரம் கூட, தப்பு தேவனுக்கு முன்னாடி பேசுகிறோம். ஆனா சகோதர சகோதரிகளே, இவர்களே ஆவையினால ஜெனிப்பிக்கப்பட்டவங்க, புதிய சக்திகள். இதுவே புதிய சக்தியின் ரகசியம். இதுக்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.